ओम नमो भगवते श्री अरविंदाय। भगवान श्री அரவிந்தரின் பொற்பாதங்களையும் பராசக்தி ஸ்ரீ அன்னைத்யாரர்களின் பொற்பாதங்களையும் குருநாதர் ஸ்ரீ அப்பா அவர்களையும் பாலவூர் அசோகன் அண்ணா அவர்களையும் வணங்கி, ஏற்றறிவை விட அனுபவ அறிவு உயர்ந்தது என்ற சொற்பொழிவினை தோங்குகின்றேன். ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பது பழமொழி. இப்பழமொழி மனிதன் தனது வாழ்வில் பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு சாதிப்பதற்கு ஏற்றறிவை விட அனுபவ அறிவுதான் பயன்படும் என்பதை குறிக்கின்றது. மனிதனுடைய அத்தியாவசியமான எளிய செயல்களான நடப்பது, உண்பது, பேசுவது போன்றவை ஏற்றறிவால் பயின்று வருவது அல்ல. இவை அனுபவத்தால் நாம் அறிவு பெறுவது. இதுபோல் கடையில் போய் பணம் கொடுத்து ஒரு பொருள் வாங்குவது, அப்படி பொருளை வாங்குகின்ற பொழுது தரமற்ற பொருளோ அல்லது அதிக விலை கொடுத்தோ நாம் கடைக்காரரால் ஏமாற்றப்படலாம். அப்படி ஏமாறாமல் பொருளை வாங்குவது, வாங்கிய பொருளை பத்திரமாக எடுத்து வந்து வீட்டில் சேர்ப்பது ஆகியவற்றை அனுபவம் மூலமே நாம் பயில வேண்டும். ஏற்றறிவால் இவற்றை நாம் பெற முடியாது. ஆற்றில் போய் குளிப்பது, நீச்சல் அடிப்பது, மரம் ஏறுவது, சைக்கிள், பைக், கார் ஓட்டுவது ஆகியவை நம் வாழ்வில் முக்கியமானவை. இவற்றை நாம் ஏற்றில் படித்து பார்த்து அதன் அடிப்படையில் நேரடியாக ஆற்றில் நீச்சல் அடித்தாலோ அல்லது மரம் ஏறினாலோ அல்லது சைக்கிள், பைக், கார் ஓட்டினாலோ என்ன ஆகும்? விபரீதம் தான் ஏற்படும். இவற்றை நாம் அனுபவத்தின் வாயிலாக தான் பயின்று நாம் பெற முடியும். படித்தால் பாஸ் செய்ய வேண்டும், விளையாடினால் ஜெயிக்க வேண்டும், படிப்பு முடிந்தால் வேலைக்கு போக வேண்டும், திருமணம் ஆக வேண்டும். இவை வாழ்வில் பெரிய முக்கிய கட்டங்கள். இவற்றை தருவது அனுபவ அறிவே ஆகும். மனிதர்கள் பிறருடன் பழக கற்க வேண்டும். இது அனைவருக்கும் அவசியம். இன்று பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ், ஆளுமை திறன் வளர்ச்சி வகுப்புகளில் எப்படி பழக வேண்டும் என்று கற்று கொடுக்கப்படுகின்றது. அந்த அளவிற்கு பிறருடன் பழகுவது என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமானதாக, அவசியமானதாக இருக்கிறது. இப்படி மற்றவருடன் எப்படி பழகுவது என்பதை எந்த ஏற்றறிவின் மூலமாகவும் பெற முடியாது. நாம் பழக்கத்தின் வாயிலாக, அனுபவத்தின் வாயிலாகத்தான் பெற முடியும். ஒருவர் நம்மிடம் பொய் சொல்கிறார் என்றால் அதை நாம் அறிந்து கொள்ளும் திறன் நமக்கு வேண்டும். இல்லை என்றால் நாம் ஏமாறுவோம். இச்சமுதாயத்தில் நம்மால் வாழ முடியாது. இப்படி பிறர் நம்மிடம் பொய் சொல்கிறாரா உண்மை சொல்கிறாரா என்பதை அறிவதற்கு ஏற்றறிவால் முடியாது. ஏற்றறிவால் இதை நாம் தெரிந்து கொள்ள முடியாது, அனுபவத்தாலேயே பெற முடியும். இது போன்ற செயல்களை அனுபவமாக அறிவதால் நம் அறிவு தெளிவாகிறது. அதாவது நம் அறிவுக்கு தெளிவு அனுபவத்தால் கிடைக்கிறது. நமக்கு இங்கே ஒரு கேள்வி எழலாம், நமது வாழ்க்கைக்கு அனுபவ அறிவு மட்டும் போதுமா, ஏற்றறிவு முக்கியமே இல்லையா என்ற கேள்வி எழலாம். இதற்கு ஸ்ரீ அப்பா அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், ஏற்றறிவுக்கு முக்கியம் உண்டு, ஆனால் முழுமை இல்லை என்று கூறுகிறார்கள். பூகோளம், வரலாறு, விஞ்ஞானம் படித்தால் புத்தகம் கூறுவதை ஏற்றறிவாக அறிகிறோம். கணக்கு போட கற்றுக்கொள்கிறோம். இவை ஏற்றறிவால் நாம் பெறுவதாகும். இந்த ஏற்றறிவுக்கு முக்கியம் உண்டு, ஆனால் முழுமை இல்லை. அனுபவ அறிவுக்குத்தான் முழுமை உண்டு. இதுவே வாழ்க்கையில் யதார்த்தத்தில் நடைமுறையில் நமக்கு பயன்படும். இதற்கு உதாரணமாக விஞ்ஞானிகளின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்துக்கொண்டாலே அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்றறிவை விட அனுபவ அறிவுதான் செயல்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். புகழ்பெற்ற விஞ்ஞானிகள், மேதைகள், தலைவர்கள் ஏற்றறிவால் சாதித்தவர்கள் அல்ல. இவர்கள் அனுபவ அறிவால் சாதித்தவர்கள் என்பதை நாம் இவர்களது வரலாற்றை பார்க்கின்ற பொழுது தெரிந்து கொள்ள முடிகிறது. உதாரணமாக பல்ப், திரைப்படம் ஆகியவற்றை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் வாழ்க்கை வரலாற்றை எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் பல அறிவியல் சாதனைகளை, பல அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் படைத்தது வெறும் 3ஆம் வகுப்பு வரைத்தான். இவரது பள்ளி ஆசிரியர்கள் இவர் மூளை வளர்ச்சி குன்றியவர் என்று கூறி இனிமேல் இவரை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என்று கூறினர். இப்படி பள்ளி ஆசிரியர்களால் மூளை வளர்ச்சி குன்றியவர் என்று கல்வி கற்பிக்க மறுக்கப்பட்ட இவரே 1000 அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார். இதற்கு இவருக்கு ஏற்றேர்வு பயன்படவில்லை. இவருடைய அனுபவ அறிவுதான் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க உதவியது. அதே போல் இன்று உலக அதிசயங்களில் ஒன்றான பாரிஸில் உள்ள ஈபிள் டவரை கட்டியவர், டிப்ளோமாவில் தேர்ச்சி பெறாதவர். அதே போல் நோபல் பரிசு பெற்ற லூயி பாஸ்டியர், நுண்ணுயிரிகளின் தந்தை என்று போற்றப்படுபவர். இவர் பள்ளியில் சராசரி மாணவராக இருந்தவர் தான். இவர் நுண்ணுயிர்கள் சார்ந்த பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார். இதன் அடிப்படையில் பல மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இவர் தனது வாழ்க்கையில் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதற்கு காரணமாக இருந்தது ஏற்றறிவு அல்ல, அனுபவ அறிவு தான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை அவரது ஏற்றறிவை வைத்து அவரது ஆசிரியர், இவனை போன்ற மூளை அழுகிய மாணவனை நான் பார்த்ததே இல்லை என்று கூறினார். ஆனால் இவர் தனது அனுபவ அறிவால் 20ஆம் நூற்றாண்டின் அதிசிறந்த விஞ்ஞானியாக விளங்கினார். இவருக்கு இந்த விஞ்ஞான ஆற்றலை கொடுத்தது அனுபவ அறிவு தான். இதே போல் ஒரு விஞ்ஞானி ஒருவர் காரில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். திடீர் என்று கார் பஞ்சர் ஆகிவிட்டது. அந்த வீலை கலட்டி பஞ்சர் ஓட்டுவதற்காக வீலை கலட்டி அந்த 4 நட்டுகளையும் எடுக்கின்ற பொழுது அந்த 4 நட்டுகளும் பக்கத்தில் இருந்த பள்ளத்தில் இருந்த நீரில், அதாவது குளத்தில் விழுந்து விட்டது. அவருக்கு நீச்சல் தெரியாது. இறங்கி அந்த நட்டுகளை எடுக்க அவர் சிரமமாக இருந்தது. சரியா யாரேனும் உதவியை நாடலாம் என்று எதிர்பார்த்திருந்த பொழுது அந்த வழியாக ஒரு மெக்கானிக் வந்தார். அவரிடம் இந்த விஷயத்தை சொல்லி அந்த நட்டை எடுத்து கொடுக்கும்படி கூறினார். உடனே அவர் சொன்னார், எதற்கு அந்த நட்டை எடுத்துக்கொண்டு மற்ற 3 டயர்களில் உள்ள நட்டுகளில் ஒவ்வொன்றை கலட்டி இந்த டயருக்கு பொருத்தமென்றால் இதற்கு ஒரு 3 நட்டுகள் வரும். ஆக 4 சக்கரத்திற்களுக்கும் 4 நட்டுகளுக்கு பதிலாக 3 நட்டுகளை போட்டு கொஞ்ச தூரம் ஓட்டி சென்று பக்கத்தில் உள்ள மெக்கானிக் ஷாப்பில் 4 நட்டுகளை வாங்கி போட்டு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறினார். அவ்வளவு பெரிய அறிவியல் அறிஞருக்கே எட்டாத அறிவு ஒரு சாதாரண மெக்கானிக்கிற்கு வந்தது அவருடைய அனுபவத்தால் வந்ததுதான். இது ஏற்றறிவால் வந்த அறிவு கிடையாது. நம் தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் கூட தமிழில் எம்பில் பிஹெச்டி படித்தவர்களால் கூட பாட முடியாத பாடல்களை, எழுத முடியாத கவிதைகளை எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். இவர் 8ஆம் வகுப்பு வரை தான் படித்தார். இவர் இப்படி பாட வைத்தது, கவிதைகளை எழுத வைத்தது இவரது இயற்கை சார்ந்த வாழ்க்கை சார்ந்த அனுபவ அறிவு தான். இவர்களின் வரலாற்றில் இருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், ஏற்றறிவுக்கு முக்கியம் உண்டு. ஆனால் ஏற்றறிவு முழுமையாகாது, அனுபவ அறிவே முழுமையானது. இதுவே நிஜ வாழ்வில், யதார்த்த வாழ்வில் பயன்படும் என்பது நமக்கு தெளிவாகிறது. ஒருவர் பிஏ பாஸ் செய்வதால் மட்டும் அவருக்கு அழுகாத பழம் வாங்க தெரியும் என்று கூற முடியாது. அழுகாத பழம், பிஞ்சு காய்கறி, சுவையான பழம் வாங்க அனுபவ அறிவு தான் தேவை. ஏற்றறிவால் இவற்றை நாம் கற்க முடியாது. இவை எளிய செயல்கள். திருமணம் செய்வது, வேலை வாங்குவது, சொத்து வாங்குவது பெரிய வேலைகள். எலக்ஷனில் இருப்பது மிகப்பெரிய வேலை. இது போன்ற பெரிய வேலைகளுக்கு ஏற்றறிவை விட அனுபவ அறிவே அதிகமாக பயன்படும். ஒருவர் மலிவான விலையில் மனை கிடைக்கிறது என்று வாங்குகிறார். வாங்கிய பின் அது பள்ளம் என அவருக்கு தெரிகிறது. சில நாட்களுக்கு முன்பு கூட சென்னையில் ஏற்பட்ட பெரும் வெள்ளம் பல அனுபவத்தை சென்னை மக்களுக்கு தந்ததை நாம் அனைவரும் அறிவோம். விலை குறைவாக இருக்கிறது, நகரத்திற்கு அருகிலே வீடு கிடைக்கிறது என்று ஏரிகள், குளங்கள் தூர்வாரப்பட்டு ஆக்கிரமிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது என்று தெரியாமல், அனுபவம் இல்லாமல் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை வாங்கி பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்த அனுபவம் இவர்களுக்கு மீண்டும் மனை வாங்கும் பொழுது நீர்நிலை ஆக்கிரமிப்பா நீர் தேங்குமா என்று விசாரித்து பார்த்து வாங்க வேண்டும் என்ற அனுபவத்தை இவர்களுக்கு கொடுக்கும். ப்ராமிசரி நோட்டில் சாட்சி போட்ட பின் கோர்ட் பணம் கேட்டு சாட்சி போட்டவருக்கு சம்மன் அனுப்புகிறது. ப்ராமிசரி நோட்டில் சாட்சி போட்டால் கடன் வாங்கியவர் பணம் கொடுக்கவில்லை என்றால் யாரு சாட்சி கையெழுத்து போட்டாரோ அவர்தான் பணம் கட்ட வேண்டும், அந்த நஷ்டம் இவருக்கு தான் வரும் என்பதை அனுபவம் இல்லாமல் தெரிந்து கொள்ள முடியாத அறிவு இது. இதுபோல் பள்ளமான மனை வாங்க மாட்டார் அனுபவசாலிகள் இதுபோல் பள்ளமான மனை வாங்க மாட்டார்கள். ப்ராமிசரி நோட்டில் சாட்சி கையெழுத்து போட மாட்டார்கள். அனுபவம் மூலமே இவ்வறிவை மனிதனால் பெற முடிகிறது. ஒருவர் வாங்கிய புத்தகத்தை திரும்ப தரும்படி கேட்டால் வாங்கவே இல்லை என்று பொய் கூறுகிறார். இதனால் புத்தகத்தை கொடுத்தவருக்கு கோபம் வருகிறது. புத்தகம் போயிற்று, இவர் படித்த ஏராளமான புத்தக அறிவு இவருக்கு புத்தகத்தை திரும்ப பெற்று தரவில்லை. ஏற்றறிவால் இவருடைய புத்தகத்தை திரும்ப பெற முடியவில்லை. டைரக்டர் நெருங்கியவர் தானே வந்த ப்ரமோஷனை தரவில்லை, அதனால் அவருக்கு வாழ்க்கையே பாழாகிவிட்டது. இந்த சூழலில் இவருக்கு ஏற்றறிவு பயன் தராது. ஏற்றறிவால் அந்த டைரக்டரிடமிருந்து ப்ரமோஷனை பெற முடியாது. பெண்ணுக்கு மெடிக்கல் காலேஜ் இடம் கிடைத்து பட்டம் பெற்ற பின் அவர்கள் ஜாதியில் அவளை கட்டிக்கொள்ள எவரும் முன்வரவில்லை. இதற்கு தீர்வு ஏற்றறிவால் வராது, ஏற்றறிவால் திருமணம் செய்ய முடியாது. இப்படி கொடுத்த புத்தகத்தை திரும்ப பெற, ப்ரமோஷனை பெற, திருமணம் நடைபெற அனுபவம் மூலம் வரும் அறிவே தீர்வாக இருக்கும். அனுபவமே இவற்றை செய்து கொடுக்கும். ஒருவர் தனது புதிய நண்பனிடம் 10 ஆண்டுகளுக்கு முன் அவர் கையிலான விஷயத்தை கூறினார். அந்த புதிய நண்பர் அதை சுட்டிக்காட்டி அவரை அட வைக்கிறார். இது என்ன செய்வது என்று அவருக்கு தெரியவில்லை. பரீட்சையில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் செய்தால் மட்டும் ஒருவருக்கு வேலை கிடைத்து விடாது, ஒருவருக்கு பெண் சுலபமாக அமையாது. நண்பனிடம் எந்த விஷயங்களை சொல்ல வேண்டும், எந்த விஷயங்களை நண்பனிடம் சொல்லக்கூடாது என்பதற்கும், அப்படி சொன்ன பிறகு எப்படி சமாளிப்பது என்பதற்கும், வேலை கிடைப்பதற்கும் பெண் அமைவதற்கும் சில விஷயங்கள் நமக்கு தேவை. அவை என்னவென்றால் பயிற்சி, பக்குவம், எச்சரிக்கை, பதம், அனுபவம் ஆகும். இந்த பயிற்சி, பக்குவம், எச்சரிக்கை, பதம் ஆகிய விஷயங்களை ஏற்றறிவு தராது. அனுபவத்தின் மூலமே இவற்றை நாம் பெற முடியும். ஒரு நிறுவனத்தில் பிறர் கோல் சொல்வதை கேட்டுக்கொள்ளும் அதிகாரி தன் மீது மேலதிகாரிக்கு கோல் போகும் என அறிய மாட்டார். இவர் என்ன நினைப்பார் என்றால், நான் பிறர் கூறும் கோளை கேட்டுக் கொள்ளாவிட்டால் எப்படி என் மீது கோல் சொல்வதை தடுக்க முடியும் என நினைப்பார். பிறர் கூறும் கோல் கேட்டால் நம் மீது கோல் மேலதிகாரிக்கு போகும் என்ற அறிவு பெற இவருக்கு அனுபவம் தேவைப்படும். ஒருவர் ஃபுட்பால் விளையாடி தோற்று விடுகிறார். எப்படியும் அடுத்த முறை இவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்ற கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார். அடுத்த முறை இவருக்கு பெரும் தோல்வி ஏற்படும். இந்த பெரும் தோல்விக்கு என்ன காரணம் என்றால் அவர் எடுத்த முடிவுதான் காரணம். முறையாக போட்டியில் தோற்றவுடன் நன்றாக விளையாட கற்றுக்கொள்வது அவசியம். அப்படி கற்றுக்கொண்டால் அவருக்கு அது வெற்றியை பெற்றுத்தரும். அப்படி கற்றுக்கொள்ளாமல் மற்றவரை தோற்கடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டுவது தோல்வியைதான் தரும் என்பதை அனுபவத்தாலும் எளிதில் கற்க முடியாத அறிவு ஆகும். அதாவது பிறரை தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகின்ற பொழுது அதோடு சேர்ந்து கோபம், எரிச்சல், சுயநலம், பொறாமை, போட்டி ஆகிய நெகட்டிவ் குணங்களும் வெளிப்படுவதனால் இந்த நெகட்டிவ் குணங்களுக்குரிய பலனான தோல்வியே ஏற்படும் என்பதை பெறுவதற்கு அனுபவம் தேவை. பேசும் பொழுது குறுக்கே பேசக்கூடாது என்று பாட புத்தகம் கற்றுத்தராது. இதுபோல் மரியாதை, நல்ல பழக்க வழக்கம், பொறுமை ஆகியவை படிப்பால் வராது. இவைகளை அனுபவமே பெற்றுத்தரும். ஒரு குடும்பத்தில் அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை, அந்த சண்டையில் ஒருவன் அடுத்தவனை கடித்து விட்டான். கடி வாங்கியவன் தனது உறவினர் வீட்டுக்கு ஓடி போனான். அந்த வீட்டு மாமாவுக்கு பெண் உண்டு. அவர் அடுத்த மாதமே அந்த பையனுக்கு தனது பெண்ணை கல்யாணம் செய்து வைத்தார். கடித்தவனுக்கு கல்யாணமாக 17 வருடங்கள் ஆயிற்று. இதில் உள்ள அதிர்ஷ்டத்தின் சூட்சமத்தை எப்படி புரிந்து கொள்வது? என்ன புரியும்? ஏட்டறிவு நிச்சயமாக இங்கு உதவாது. இதில் உள்ள சூட்சமத்தை புரிந்து கொள்ள அனுபவமே பயன் தரும். அதாவது ஸ்ரீ அப்பா அவர்கள் திட்டு அதிர்ஷ்டத்திற்கு டிரான்ஸ்ஃபர் என்பது போல், இவருடைய கடி அவருக்கு அதிர்ஷ்டமாக வந்தது. இவருடைய கடி மூலமாக அவருக்கு திருமணம் நடைபெற்றது என்ற அந்த சூட்சம ஞானத்தை பெற அனுபவ அறிவு தான் தேவைப்படும். ஒரு தலைவர் தான் பதவியில் இருப்பதால் எதிரியை சமாதி கட்டிவிட்டு மறுகாரியம் பார்ப்பதாக பறை அறிவித்தார். இந்த தலைவர் வாக்கு பலிக்கும் என்பதை அறியாதவர். இவர் எதிரியை சமாதி கட்ட நினைத்தார். இவர் பதவி போயிற்று. இதில் உள்ள ஆன்மீக சூட்சமம் என்னவென்றால், வாக்கு பலிப்பது சொல்லும் நோக்கத்தால் தான். அதாவது தலைவர் தன்னிடம் பதவி உள்ளது என்ற அகந்தையில், எதிரி அழிய வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தில் எதிரியை அழிக்க முயன்றதால் இவர் பதவி போயிற்று. இதைத்தான் நம் முன்னோர்கள் தங்களுடைய அனுபவத்தால் எண்ணம் போல் வாழ்வு தன்வினை தன்னை சுடும் என்று கூறினார்கள். இதனை அறிய ஏட்டறிவு பயன்படாது, அனுபவமே பயன்படும். இப்படி வாக்கு பலிப்பது சொல்லும் நோக்கால் என்பதை உலகம் அடிப்பட்ட பின்னரே அறியும். பட்டால்தான் தெரியும் என்ற அறிவு இவ்வகையில் சார்ந்தது. அதாவது பட்டால்தான் தெரியும் என்ற அறிவு அனுபவப்பட்டால்தான் தெரியும் என்ற அனுபவ அறிவு வகையை சார்ந்தது. ஒரு மாணவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிவிட்டான். இவன் குமாஸ்தா வேலைக்கு போனான். இவனுடைய கல்வி தகுதிக்கு கல்லூரி விரிவுரையாளராக வேலைக்கு போகலாம். ஆனால் இவனுக்கு போக தோன்றவில்லை. மற்றவர் எடுத்து சொன்ன பின் தான் அந்த வேலைக்கு இவன் மாறினான். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், இவனது ஃபர்ஸ்ட் கிளாஸும் ஃபர்ஸ்ட் ரேங்கும் ஏற்றறிவு, அனுபவ அறிவு தரும் அறிவு இவனுக்கு இல்லை என தெரிகிறது. அதாவது இவன் பெற்ற ஃபர்ஸ்ட் கிளாஸும் ஃபர்ஸ்ட் ரேங்கும் தன்னுடைய தகுதிக்கு குமாஸ்தா வேலை சரியில்லை, கல்லூரி விரிவுரையாளர் பதவிதான் சிறந்தது என்ற அறிவை வழங்கவில்லை. இந்த அறிவை தருவது அனுபவ அறிவு தான். சிங்கப்பூரை பற்றி படித்தால் அந்நாட்டை பற்றிய விவரங்கள் தெரியும். இது ஏட்டறிவு. அப்படி படிப்பது சிங்கப்பூரை போய் நேரில் பார்த்தது ஆகாது. சிங்கப்பூருக்கே நேரடியாக சென்று அங்கு உள்ள நில அமைப்பு, கட்டிடங்கள், மக்கள், மக்களின் கலாச்சாரம், பழக்க வழக்கங்களை நேரடியாக பார்த்து தெரிந்து கொள்வது அனுபவ அறிவாகும். இந்த இரண்டு அறிவுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆன்மீகத்தில் தவம், துறவரம், யோகம், ஆசனம், பிராணாயாமம் ஆகியவற்றை பற்றி பல நூல்கள் உள்ளன. இந்த நூல்களை ஆர்வமாக படித்து முழு ஞானம் பெற்றவர்கள் உண்டு. இது ஏட்டறிவால் பெற்றது. ஆனால் இதற்கான பலனை அனுபவ ஞானமே தரும். உதாரணமாக பிராணாயாமம் செய்து அனுபவம் பெற்றவர் பிறர் வியாதியை குணப்படுத்துவார். பிராணாயாமத்தை பற்றி படித்தவரால் பிறருடைய வியாதியை குணப்படுத்த முடியாது. இது இவரது அனுபவத்தால் பெற்றது. இதற்கு படிப்பு போதாது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது எனில், தவம், துறவரம், யோகம், ஆசனம், பிராணாயாமம் ஆகியவை பலன் தர ஏட்டறிவு போதாது, அனுபவ ஞானமே பயன் தரும் என தெரிகிறது. ஷெர்லக் ஹோம்ஸ் கதைகள் என்பது புகழ்பெற்ற துப்பறியும் கதைகளாகும். இதில் 40-50 கதைகள் உள்ளன. இக்கதையில் ஹோம்ஸ் என்பவர் துப்பறிந்து கண்டுபிடிப்பார். இந்த கதையை எழுதியவர் இந்த ஹோம்ஸ் என்பவருடன் கூடவே இருந்து பணியாற்றும் வாட்சன் ஆவார். வாட்சன் ஹோம்ஸ் கூடவே இருந்தாலும், அவருடன் துப்பறியும் இடங்களுக்கு சென்றாலும், அவருடைய அறிவுத்திறனை துப்பறியும் திறனை கூடவே இருந்து பார்த்தாலும், ஹோம்ஸ் சொல்லி கேட்டாலும், வாட்சனால் அடுத்த பிரச்சனை வரும் பொழுது பிரச்சனையை புரிந்து கொண்டு துப்பறிந்து தீர்வு காண முடியவில்லை. ஹோம்ஸினுடைய அனுபவ அறிவு வாட்சனுக்கு இல்லை என்பதால் இவரால் துப்பறிந்து தீர்வு காண முடியவில்லை. இந்த துப்பறியும் திறன் என்பது ஏற்றறிவால் வந்தது இல்லை, அனுபவத்தால் வரும் அறிவாகும். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் என்பது பழமொழி, இது உண்மை. ஆனால் கம்பனை போல் பாடாது என்பதும் உண்மை. அதாவது திறமையானவருடன் ஒருவர் இருப்பதால் மட்டுமே அவருடைய முழு திறமையும் மற்றவருக்கு வந்துவிடாது, அதற்கு அனுபவம் வேண்டும் என்பதை இது காட்டுகிறது. கோர்ட் என்று எடுத்துக்கொண்டால் கோர்ட்டில் ஜட்ஜ், வக்கீல், கட்சிக்காரன், குமாஸ்தா, வக்கீல் குமாஸ்தா, புரோக்கர் என பலர் உண்டு. இதுபோல் மருத்துவமனை என்றால் டாக்டர், நர்ஸ், ஆர்டலி, மருந்து கடைக்காரன், மருந்து கடை குமாஸ்தா வரை அனைவருக்கும் அவர்கள் துறை சார்ந்த பல விஷயங்கள் ஏராளமாக தெரியும். ஆனால் இவை அனைத்தும் முழுமையான விஷயமாக இருக்காது. ஒரு கட்சியை எப்படி வளர்க்கலாம் என்று அரசியல் தலைவர்கள் திட்டம் தீட்டி செயல்பட்டாலும் நடைமுறையில் இந்த பிளான் ஒத்து வராது. உதாரணமாக இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி வளர்ந்தது தலைவர்களின் பிளானால் அல்ல, அக்கட்சி நடைமுறையில் 1000 பிரச்சனைகளை எதிர்கொண்டு அந்த சூழலுக்கு ஏற்ப பல முடிவுகளை எடுத்து சமயோஜிதத்தால் அனுபவத்தால் அவர்கள் பல முடிவுகளை எடுத்து அதன் மூலமாகத்தான் அந்த கட்சியை வளர்ந்தது. இந்த தலைவர்கள் போட்ட திட்டத்திற்கும் நடைமுறை அனுபவத்திற்கும் சம்பந்தம் இல்லாமல் மாறுபட்டதாக இருக்கும். இப்படி ஒரு கட்சி வளர்வது என்பது ஏற்றறிவால் அல்ல, அனுபவ அறிவால் தான். மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படித்துவிட்டு வருபவர்கள் சொந்தமாக கம்பெனி ஆரம்பித்து அந்த கம்பெனியை டெவலப் செய்கின்ற பொழுது தாங்கள் படிப்பதற்கும் நடைமுறைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருப்பது தெரியும். கம்பெனி டெவலப்மெண்ட்டிற்கும் இவர்கள் படித்த படிப்பின் தியரிக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். இவர்கள் படிப்பில் படிக்காத பல அனுபவங்களை நடைமுறையில் பெறுவர். இந்த அனுபவத்தின் மூலமே, இந்த அனுபவ அறிவின் மூலமே அந்த கம்பெனியை அவர்கள் டெவலப் செய்திருப்பார்கள். இதிலிருந்து ஒரு கம்பெனியை டெவலப் செய்வதற்கு மேனேஜ்மெண்ட் என்ற ஏற்றறிவை விட அனுபவ அறிவு தான் அதிகமாக பயன்படும் என்பது தெரிகிறது. அதே போல் நடிகர்கள் ஆக்டிங் கோர்ஸில் சேர்ந்து அந்த கோர்ஸ் திரையில் எப்படி நடிப்பது போன்றவற்றை தான் சொல்லிக் கொடுப்பார்கள். நடைமுறையில் ஷூட்டிங் பார்ட்டில் பல அனுபவங்கள் அவர்களுக்கு ஏற்படும், அதை அங்கே சொல்லித்தர மாட்டார்கள். இந்த நடிகர்கள் ஆக்டிங் கோர்ஸில் கற்றுக்கொண்டதை மட்டும் பயன்படுத்தி நடித்தால் நடிப்பில் பெரிய நட்சத்திரமாக ஜொலிக்க முடியாது, நடிப்பில் பெரிய சாதனைகளை படைக்க முடியாது. இவர்கள் தாங்களாக தங்களுக்கென்று ஒரு ஸ்டைல், நடிப்பு, அணுகுமுறையை பின்பற்றினால்தான் ஒரு ஸ்டாராக பிரகாசிக்க முடியும். இதற்கு ஆக்டிங் கோர்ஸில் கற்றுத்தரக்கூடிய அந்த ஏற்றறிவு பயன்படாது, அனுபவ அறிவே பயன்படும். இதற்கு உதாரணமாக முன்னாள் முதல்வர், முன்னாள் நடிகரான எம்ஜிஆரை குறிப்பிடலாம். பணம் வாங்கிக் கொண்டு எப்படி வேண்டுமானாலும் நடிக்கலாம் என்று இல்லாமல் தன்னுடைய படங்களில் ஒழுக்கமான காட்சிகளை மட்டும்தான் வைப்போம், மது அருந்துவது, புகை பிடிப்பது போன்ற நெகட்டிவான காட்சிகளை வைக்க மாட்டேன் என்ற கொள்கையுடன் நடித்தார். தனக்கென்று ஒரு நடிப்பு பாணியை வைத்துக் கொண்டார். இது அவருக்கு நடிப்பு துறையில் பெரிய புகழை கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் அரசியல் வாழ்விலும் பெரிய ஒரு பலனை கொடுத்தது. இவருக்கு இந்த ஒரு திறனை கொடுத்தது ஏற்றறிவு அல்ல, அனுபவ அறிவு தான். இது போலவே பசுமை புரட்சி, கிரீன் ரெவல்யூஷன், இரண்டாம் உலக போர், பிரெஞ்சு புரட்சி இவை அனைத்திலும் ஏற்றறிவு செயல்படவில்லை. பசுமை புரட்சியிலும் இரண்டாம் உலக போரிலும் பிரெஞ்சு புரட்சியிலும் அந்த சூழலுக்கேற்ற முடிவெடுக்கும் சமயோஜித புத்தியும் இந்த சமயோஜித புத்திக்கு அடிப்படையாக அனுபவ அறிவுமே இருந்தது என்பது வரலாற்று உண்மையாக இருக்கிறது. இப்படி கிரீன் ரெவல்யூஷன், இரண்டாம் உலக போர், பிரெஞ்சு புரட்சி ஆகியவை திட்டமிட்டு நடைபெற்றாலும் அந்த சூழலுக்கு ஏற்ப முடிவு ஏற்பட்டு தீர்வு ஏற்பட்டு பசுமை புரட்சி, இரண்டாம் உலக போர், பிரெஞ்சு புரட்சி என்பது ஏற்றறிவால் நடைபெற்றது அல்ல, சூழலின் அனுபவத்தால் அனுபவ அறிவால் நடைபெற்றது. இவை பெரிய விஷயங்கள். இது போல் மிகச்சிறிய விஷயங்களிலும் ஏற்றறிவு அனுபவ அறிவு மாறுபாடு தெள்ள தெளிய எழும் நேரங்கள் ஏராளமாக உள்ளன. மூன்றாம் வகுப்பு தேர்ச்சி பெறாத மாணவனை முதல் மாணவனாக வரவழைத்தது ஆசிரியரின் அனுபவ அறிவு. இன்று மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்பு குழந்தைகளுக்கு தகப்பனார் போட்டுக் கொடுக்கின்ற வீட்டு பாடம் தவறாக இருக்கிறது என்று ஆசிரியர்கள் வகுப்பில் கூறுவது சகஜமாகிவிட்டது. இது எதை காட்டுகிறது என்றால், எஸ்எஸ்எல்சி அல்லது பிஏ படித்த தகப்பனார் சிறு குழந்தைகளின் பாடமும் அறியாதவர் என்பதை இது காட்டுகிறது. இதை பல தகப்பனார்களும் அறிவார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், ஏற்றறிவு பயனற்றது என்றாலும் ஏற்றறிவையும் பெற முடியாத பட்டம் தகப்பனார் பெற்றது என்பது தெரிகிறது. வேதம் உயர்ந்தது, அதுவே யாகம் யக்கியம் ஆகும். இதை படிப்பவர்கள் இதனை மனப்பாடம் செய்கிறார்கள். பலர் இதன் பொருளையும் அறிவதில்லை. சிலர் இதன் பொருளை அறிகின்றனர், அறிந்தாலும் அதுவும் ஏற்றறிவே. இந்த ஏற்றறிவு மோட்சம் தராது. இந்த வேதத்தை பொருளையும் அறியாமல் படித்தாலும் பலன் தரும் என்பது நம் பரம்பரை. ஸ்ரீ அப்பா அவர்கள் அமிர்தம் என்ற நூலில் மந்திரம் ஜபம் மழையை வரவழைக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். அப்பாவின் இந்த கூற்றை நாங்களும் நடைமுறையில் பார்த்தோம். போன்ற கோடை காலத்தின் பொழுது கோடை அதிகமாக இருக்கிறது, மழை இல்லை என்று எங்கள் நகர்பகுதியில் பூஜை மந்திரம் செய்தார்கள் என்று பேப்பரில் படித்தோம். அதற்கு ரெஸ்பான்ஸாக மழை பெய்தது. இது அப்பா அவர்கள் மந்திரம் ஜபம் மழையை வரவைக்கும் மழையை வரவழைக்கும் என்று கூறியதை காட்டுகிறது. அப்படி இருந்தாலும் இது ஏற்றறிவு என்பதால் இது மோட்சம் தராது. இன்று வேதம் சொல்வது எப்படி நாலாவட்டத்தில் மாறியிருக்கிறது என்றால், முதல் ஸ்லோகமும் கடைசி ஸ்லோகமும் சொல்வது என வழங்குகிறது. ஸ்லோகம் சுருங்கிவிட்டது. எல்லா ஸ்லோகத்தின் பொருளையும் அர்த்த புஷ்டியுடன் அறிவதும் ஏற்றறிவு படிப்பே ஆகும். அதற்கு பலநிலை என்பது அனுபவம். இது சாப்பாடு கூட போடாது என்கிறார் ஸ்ரீ அப்பா அவர்கள். நான் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறேன், வைத்தியம் செய்யவில்லை என்பது கேலி கூத்து. டாக்டர் பட்டம் பெற்றவர்கள் வைத்தியம் செய்வது அனுபவ அறிவு. இந்த அனுபவ அறிவை பெறாதவர் டாக்டரே இல்லை. நடனம் சங்கீதம் பயின்றேன், நடனம் ஆடியதில்லை பாடியதில்லை என்று யாரும் கூறுவது கிடையாது. இப்படி நடனம் ஆடி பாடல் பாடி அனுபவத்தினை பெறுகின்றனர், அனுபவ ஞானத்தை பெறுகின்றனர். பகவான் செய்த பூரண யோகம் ஏற்றறிவாகவும் எவரும் பெறவில்லை என பெயர் வாங்கியது. நமது பாரத நாட்டின் உயரிய விருது பாரத ரத்னா விருது. இந்த பாரத ரத்தினம் விருது ஏற்படுத்தியவுடன் முதலில் சர் சி வி ராமன் அவர்களுக்கும், மூதறிஞர் ராஜாஜி அவர்களுக்கும், ராதாகிருஷ்ணன் ஆகியோருக்கும் வழங்கப்பட்டது. இந்த பாரத ரத்னம் விருதை பெறுவது பெரும் தகுதி என்பதால் இந்த விருதை பெறும் பெரிய மக்களை அதன் பின் காண முடியவில்லை. அப்படி கண்டவர்களில் விஸ்வேஸ்வர ஐயா, பகவான் தாஸ் ஆகியவர்கள் முக்கியமானவர்கள். இவர்கள் இந்த பாரத ரத்ன விருதினை பெற்றனர். இந்த பகவான் தாஸ் யார் என்றால், இந்தியாவில் சமஸ்கிருதத்தில் புலமை பெற்ற பெரிய பண்டிதர். இவருடைய மகனுடைய பெயர் ஸ்ரீ பிரகாசா. இவர் சென்னை கவர்னராக இருந்தார். பகவான் தாஸ் பனாரஸில் இந்து சர்வகலாசாலையை ஸ்தாபித்தார். பெரிய லட்சியவாதி, தேசபக்தர், புலமைக்கு எடுத்துக்காட்டானவர். இவர் பகவானின் ஆரியாவை படித்துவிட்டு, ஆரியா படித்தேன் விளங்கவில்லை என்றாராம். ஏனெனில் பகவானின் பூர்ண யோகத்தை ஏற்றறிவாகவும் பெறுவது கடினம். எப்படி மோட்சம் பெறுவது என தெரிவதால் மட்டும் ஒருவரால் மோட்சம் பெற முடியாது. அதை செய்து அனுபவத்தால் பெற்றால்தான் மோட்சம் பெற முடியும். மோட்சம் பற்றி தெரிவது ஏற்றறிவு. அதை பெறுவது அனுபவம் ஆகும். மேல்நாட்டு படிப்பை எடுத்துக்கொண்டால் இதில் பெரும் பகுதி ஏட்டறிவுடன் நின்றுவிடும். பூகோளம் படித்தால் அந்த இடங்களை பார்க்கலாம், விஞ்ஞான சோதனையை படித்தால் அச்சோதனைகளை செய்து பார்க்கலாம், வரலாறு படித்தால் சோழ ராஜ்யத்தை போய் காண முடியுமா? முடியாது. இதனால் ஏட்டறிவுக்கு சிறப்பு இல்லை என்று கூற முடியாது. ஏட்டறிவுக்கும் சிறப்புண்டு, சிறப்பான சிறப்பும் உண்டு. ஆனால் நடைமுறைக்கு அதுவும் போதாது, அனுபவ அறிவே போதுமானதாக இருக்கும். அனுபவ அறிவிலும் பல கட்டங்கள் உண்டு. உதாரணமாக மேஜை செய்வது, வைரத்தை பட்டை தீட்டுவது போன்றவை எல்லாம் போன்ற எல்லா துறைகளிலும் இந்த அனுபவ அறிவு பலனை கொடுக்க வல்லது. சங்கீதம், சமையல் ஆகிய இரண்டிலும் இந்த அனுபவ அறிவு சிறப்பாக உண்டு. சங்கீதம் உச்சஸ்தாயியை அடைந்தால், அதாவது சுரம், தாளம், ராகம், சுருதி, சங்கதி என அனைத்தும் சேர்ந்து உச்ச நிலையை அடைகின்ற பொழுது கரகோஷம் விண்ணை கிளக்கும். இதை தருவது ஏற்றறிவல்ல, அனுபவ அறிவுதான். இதேபோல் சமையலில் அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த சமையலின் ருசி அமிர்தமாகும். எனக்கு தெரிந்த ஒருவர் இருக்கிறார். அவர் வந்து சாப்பாட்டுல உப்பு இருக்கா இல்லையா, உப்பு போட்டிருக்கா இல்லையாங்கிறத அதோட வாசனையை வச்சு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு அவர் அந்த சமயத்துல அனுபவம் வாய்ந்தவராக இருந்தார். நம் இந்தியாவில் 22 விவசாய பல்கலைக்கழகங்கள் உள்ளன. இங்கே பயிலும் மாணவர்கள் 4 ஆண்டுகளில் விவசாயத்தை விஞ்ஞான ரீதியாக, விவரமாக, தெளிவாக பயில்கின்றனர். அதாவது மண்ணின் வகை பற்றியும், மண்ணின் வளத்தை பற்றியும், விதைகளை பற்றியும், அவற்றின் தரம் பற்றியும், பயிர்களை பற்றியும், நீர் மேலாண்மை பற்றியும், உழவு பருவ நிலைகளை பற்றி, இப்படி எல்லா அம்சங்களையும் விவரமாக பயில்கின்றனர். இப்படி விவசாயத்தை பற்றி இவ்வளவு விவரங்களையும் படிக்கும் இவர்கள் ஓய்வு பெறும் வரை எங்கும் 1 ஏக்கர் கூட பயிரிடுவது இல்லை. ஏட்டு சுரைக்காய்க்கு இவர்களை விட சிறந்த உதாரணம் கிடையாது. கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோமொபைல் இன்ஜினியர் ஒருவர் லண்டனுக்கு போய் படித்தார். அங்கு ஒரு நாள் அவரை காரை எடுக்க சொன்ன பொழுது, எனக்கு கார் ஓட்ட தெரியாது என்று கூறி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார். அதாவது ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர் என்றால் காரை இயக்க தெரிந்திருக்க வேண்டும். அது தெரியாமலே இவர் ஏட்டறிவால் இன்ஜினியராக ஆகியிருக்கிறார். இது இவருக்கு ஏட்டறிவு தான் இருக்கிறது, அனுபவ அறிவு இல்லை என்பதை காட்டுகிறது. தேவனுடைய கதை ஒன்றில் ஜோசியர் ஒருவர் இருப்பார். அவரது மனைவி தன்னுடைய உடைந்த வளையலை சரி செய்து தரவில்லை என கணவனிடம் கோபப்பட்டு, நான் எப்பொழுது போவது என்று ஜோசியம் சொல்லுங்கள் என்றார். மேலும், உங்கள் ஜோசியத்தில் நான் உங்களுக்கு ஒத்து வராது என்று தெரியாதா என கேட்டார். அதற்கு அந்த ஜோசியர், அப்படியெல்லாம் ஜோசியம் சொல்ல முடியுமா? என் ஜோசியம் ஏட்டு சுரைக்காய் என்று பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். ஆனால் பூரண யோகமோ, பூரண யோகத்தின் கருவியான சமர்ப்பணமோ ஏட்டு சுரைக்காய் கிடையாது. அன்பர்களிடையே பணம், அந்தஸ்து, உத்தியோகம் முக்கியமாக கருதப்படுகிறது. இப்படி பணம், அந்தஸ்து, உத்தியோகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அன்பர்களால் சமர்ப்பணம் செய்ய முடியாது. ஸ்ரீ அப்பா அவர்கள் சமர்ப்பணத்தை பற்றி கூறுகின்ற பொழுது, சமர்ப்பணம் ஆகாத வேலை கையெழுத்து இல்லாத செக் ஆகும் என்று கூறுகிறார். ஒரு செக் பாஸ் ஆகி பணம் பெற வேண்டும் என்றால் அதற்கு மிக முக்கியம் கையெழுத்து. கையெழுத்து இல்லாமல் மற்ற அனைத்தும், டேட், அக்கௌண்ட் நம்பர் போன்ற அனைத்து அம்சங்களும் இருந்தாலும் அந்த செக் செல்லாது. அது போலவே அன்பர்களுக்கு ஒரு வேலை நடைபெற வேண்டும் என்றால் சமர்ப்பணம் மிக முக்கியம். சமர்ப்பணமான வேலை பூர்த்தியாகும் என்று கூறுகிறார். ஸ்ரீ அன்னை அவர்கள் தன்னுடைய சைத்திய கல்வியில் 10 சட்டங்களை கூறுகிறார். அந்த 10 சட்டங்களில் 4 சட்டங்கள் சமர்ப்பணத்தை பற்றியது. ஸ்ரீ அன்னை அவர்கள் சைத்திய கல்வியில் 7வது சட்டமாக எதை கூறுகிறார்கள் என்றால், செய்கின்ற செயலை எல்லாம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது ஒரு செயலை, ஒரு வேலையை செய்யும் முன் அதை அன்னைக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும். ஸ்ரீ அப்பா அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், செயலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிய உடனேயே அதை சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். அது சிறப்பான பலனை தரும் என்று கூறுகிறார். நம்மில் சில பெரிய காரியங்களான திருமணம், வேலை, படிப்பு, வீடு, கார் வாங்குவது போன்ற பெரிய வேலைகள், பெரிய செயல்களை சமர்ப்பணம் செய்வோம். சிறிய வேலைகளான குளிப்பது, படிப்பது, எழுதுவது, நடப்பது போன்ற சிறிய வேலைகளை சமர்ப்பணம் செய்ய மாட்டோம். அன்னைக்கு சிறிய வேலை பெரிய வேலை என்று பாகுபாடு கிடையாது, நமக்குத்தான் சிறிய வேலை பெரிய வேலை என்ற பாகுபாடு. எனவே நாம் ஒவ்வொரு சிறிய செயல்களையும் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அதே போல் நம்மில் சில நம்மால் செய்ய முடிகின்ற செயலை அன்னைக்கு சமர்ப்பணம் செய்ய மாட்டார்கள். நம்மால் செய்ய முடியாத அல்லது கடினமான வேலையை தான் அன்னைக்கு சமர்ப்பணம் செய்வார்கள். இப்படி வேலைகளை, செயல்களை சிறியது, பெரியது, செய்ய முடிகின்ற, செய்ய முடியாத, கடினமான, எளிய என்ற பாகுபாடு இல்லாமல் அனைத்து செயல்களையும், அனைத்து வேலைகளையும் சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று ஸ்ரீ அப்பா அவர்கள் குறிப்பிடுகிறார். இப்படி நாம் சமர்ப்பணம் செய்கின்ற பொழுது அச்செயல் அன்னையின் செயலாக மாறுகிறது. அதனால் அதன் பலன் மிக சிறப்பானதாக இருக்கிறது. இந்த சைத்திய கல்வியில் எட்டாவது சட்டமாக அன்னை அவர்கள் பேசுவதை சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள். அதாவது பேசும் முன் சமர்ப்பணம் செய்ய வேண்டும், பேச வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிய உடனே சமர்ப்பணம் செய்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அதே போல் ஒன்பதாவது சட்டமாக உணவை உண்ணும் முன் சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். இதில் பசி வந்த உடனேயே சமர்ப்பணம் செய்வது மேலும் சிறப்பாக அமையும். அடுத்து பத்தாவது சட்டமாக தூக்கத்தை சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இப்படி ஒரு செயலை செய்வதற்கு முன்பும், உண்ணும் முன்பும், உறங்கும் முன்பும், பேசுவதற்கு முன்பும் நாம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று ஸ்ரீ அன்னை அவர்கள் சமர்ப்பணத்தை பற்றி குறிப்பிடுகிறார். ஸ்ரீ அப்பா அவர்கள் நமது கர்மாக்களை கரைக்கின்றதற்கு ஒரு சமர்ப்பண முறையை குறிப்பிடுகிறார்கள். அது நாம் எல்லாம் அறிந்ததுதான், ஆத்ம சமர்ப்பணம். அதாவது கடந்த கால நிகழ்வை அன்னையிடம் கூறி சமர்ப்பணம் செய்வது. அப்படி சமர்ப்பணம் செய்கின்ற பொழுது நாம் கடந்த காலத்தில் செய்த தவறுகள், கர்மங்களை அது கரைக்கின்றது. அதோடு மட்டும் இல்லாமல் நம் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கின்ற தடைகளும் தகர்க்கப்படுகிறது. நமது பிரச்சனைகளுக்கு காரணங்களை கண்டுகொண்டு அதை களைய முடிகின்றது இந்த ஆத்ம சமர்ப்பணத்தால். அதே போல் ஸ்ரீ அப்பா அவர்கள் நம்மளுடைய ஆயுளை நீட்டிக்க செய்யும், உயிரற்று போன நம்முடைய உடல் பாகங்களுக்கு உயிர் கொடுத்து புதுப்பிக்கவும், வாழ்வில் புதிய வாய்ப்புகளையும் செல்வத்தையும் உற்பத்தி செய்யவும் ஸ்ரீ அப்பா அவர்கள் நமக்கு ஒரு சமர்ப்பண முறையை கூறியுள்ளார்கள். அது மணிக்கு ஒரு முறை சமர்ப்பணம். இந்த சமர்ப்பண முறையை நமது அன்பர்களே பெரும்பாலானோருக்கு தெரியும், பெரும்பாலானோர் செய்து பலன் பெற்றிருப்பார்கள். இது அதிக சக்தி வாய்ந்த முறையாகும். வாழ்க்கையில் அடிமட்டத்தில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு, அரிய சந்தர்ப்பமாக அன்னையின் அருள் மூலம் கிடைக்கும். அந்த வாய்ப்பினை பூர்த்தி செய்ய இம்முறை சிறந்த உபாயமாக இருக்கும். வாழ்வில் உள்ள பிரச்சனைகளை தீர்வதற்கும் இம்முறையை நாம் பின்பற்றலாம். இப்படி எந்த சமர்ப்பண முறையாக இருந்தாலும் அனைத்துமே ஏற்று சுரைக்காய் அல்ல, அபரிமிதமான பலனை தரவல்லது. ஒரு அமெரிக்க பெண் மூன்று பெண்களை பெற்றவர். இவர் விவாகரத்து செய்து 1970 ₹20,000 மாதம் பணம் பெற்றார். 1970 என்பது மிகப்பெரிய தொகையாகும். இதனால் அனைவரும் இவரை அப்பணத்திற்குரிய மரியாதையுடன் நடத்துவார்கள். இது சமர்ப்பணத்திற்கு ஒத்து வராது. மற்றொரு அமெரிக்கர் ஒருவர் ஒரு அண்ணை அன்பருடன் தொழில் செய்ய விரும்பி அந்த ஆண்டு ₹20,000 அந்த அண்ணை அன்பரிடம் கொடுத்தார். அந்த பணம் விரயமாகிவிட்டதால் பணம் பெற்ற அந்த அண்ணை அன்பர் இரண்டாம் முறையாக மறுபடி கவனமாக அறிக்கையே செய்த பொழுது மழை புயல் வந்து வேலை முடியும் தருவாயில் நஷ்டப்படுத்தியது. அந்த அன்னை என்பர் மீண்டும் மூன்றாம் முறை அவ்வேலையை செய்ய முன்வந்தார். பணம் போட்ட அந்த அமெரிக்கர், உங்கள் மீது எந்த குறையும் இன்றி நஷ்டம் வந்துவிட்டது, இதனால் இந்த நஷ்டத்தை நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். இதனை கேட்ட அந்த அன்னை என்பர், உங்களுடைய இந்த மனப்போக்கு பக்தருடைய மனப்போக்கு, அதற்குரிய செயல் வியாபாரம் இல்லை, உங்கள் கையில் உள்ள அனைத்தையும் சேவைக்கு தருவதுதான் என்றார். அப்படி அந்த அமெரிக்கரிடம் அன்று இருந்த பணம் $5,000, நம் இந்திய மதிப்பில் ₹40,000. இது அன்றைய மதிப்பில் பெரும் தொகையாகும். அந்த அமெரிக்கர் அன்பர் சொன்னதை அன்னை அன்பர் சொன்னதை கேட்டு தொழிலை கைவிட்டு சேவையை ஏற்று தன் பணத்தை காணிக்கையாக கொடுத்து விட்டார். இந்த செய்தி அந்த அமெரிக்க பெண்ணுக்கு போயிற்று. அவர் அந்த அன்னை சேவா அன்பரை பார்க்க விரும்பினார். காணிக்கை வழங்கிய அந்த அமெரிக்கருக்கு அப்பெண் முக்கியம் என்பதாலும், அப்பொழுதுதான் சேவைக்காக தன் கைப்பணம் முழுவதும் கொடுத்திருந்ததாலும், அந்த அமெரிக்கர் அந்த சேவா அன்பரை அப்பெண்ணை சந்திக்கும்படி அழைத்தார். ஆனால் அன்பர் மறுத்துவிட்டார். ஆனால் அந்த அமெரிக்கர் தன் முயற்சியை விடுவதாக இல்லை. மூன்று நாள் வரை இரண்டு முறை இவ்விருவரையும் மாறி மாறி சந்தித்து தன் முயற்சியை தொடர்ந்தார். மேலும் அவர் அந்த அன்னை என்பரிடம், அப்பெண் உங்களை சந்திக்க விரும்புகிறார், நேரில் வந்து சந்திக்க விரும்புகிறார், ஆனால் அவர் வீட்டில் சந்தர்ப்பம் சரியில்லை, இபி ஃபியூஸ் போய்விட்டது, எலக்ட்ரிசியன் 3 நாளாக கிடைக்கவில்லை, எந்த நேரம் வருவான் என தெரியாது, அதனால் அப்பெண்ணால் வீட்டை விட்டு வர முடியவில்லை என்ற விளக்கத்துடன் மீண்டும் அந்த அன்னை என்பரை அந்த அமெரிக்க பெண்ணை சந்திக்க வரும்படி வேண்டினார். அதற்கு அந்த அன்னை என்பர், நான் எவரையும் போய் சந்திக்க விரும்பவில்லை, அது சேவைக்கு உதவாது, தவறு என்று கூறிவிட்டு, இனி ஒரு முறை என்னை எங்கும் அழைக்க மாட்டேன் என்றால் இம்முறை மட்டும் வருகிறேன் என்று கூறினார். அதுபோல அந்த அன்னை என்பர் அந்த அமெரிக்க பெண்ணை சென்று பார்த்தார். அப்பொழுது அப்பெண் பரிதாபமாக சங்கோஜப்பட்டு மன்னிப்பு கோரும் வகையில் இபி ஃபியூஸ் போனதை பற்றி கூறினார். உடனே அந்த அன்னை என்பர் சமர்ப்பணம் செய்தீர்களா என்றார். உடனே அந்த பெண்ணின் மகள், அம்மா எலக்ட்ரிஷன் வந்துவிட்டார் என்றார். சமர்ப்பணம் ஏற்று சுரக்கா இல்லை, சமர்ப்பணம் செய்தீர்களா என்று கேட்ட மாத்திரத்திலேயே எலக்ட்ரிஷன் வந்துவிட்டார். சமர்ப்பணம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. சமர்ப்பணம் ஏற்று சுரக்கா இல்லை, பூரண யோகத்தில் சமர்ப்பணம் உட்பட எந்த அம்சமும் ஏற்று சுரக்கா இல்லை. லைஃப் ரெஸ்பான்ஸ், வாழ்வின் எதிரொலி என்று ஸ்ரீ கர்மயோகி அப்பா அவர்கள் எழுதுவதை உலகம் அறியும். இந்த லைஃப் ரெஸ்பான்ஸ் தியரிப்படி வாழ்வு நடப்பதை அனைவரும் அறிவர். இதனை இந்தியர்கள் ஏற்பார்கள். ஏனெனில் இந்தியர்களுக்கு இயல்பாகவே ஆன்மீக அனுபவ ஞானம் இருப்பதால் இந்தியர்கள் போன்றவர்கள் இதனை இந்த லைஃப் ரெஸ்பான்ஸ் தியரியை வாழ்வின் எதிரொலியை ஏற்பார்கள். இதற்கு உதாரணமாக 2500 ஆண்டுகளுக்கு முன்பே கணியன் பூங்குன்றனார் தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்று லைஃப் ரெஸ்பான்ஸை பற்றி கூறியிருப்பதை நாம் உணர முடிகிறது. இதுபோல் பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யும், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் என்று திருவள்ளுவரும் கூறியிருக்கிறார். நாம் இந்தியர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ஆன்மீக அனுபவ ஞானம் பெற்றிருப்பதை இது காட்டுகிறது. ஆனால் மேல் நாட்டார் இதனை ஏற்க மாட்டார்கள். விஞ்ஞானமே ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்று நியூட்டன் கோட்பாடு மூலம் கூறினாலும், லைஃப் ரெஸ்பான்ஸின் கருத்தை விஞ்ஞானபூர்வமாக கூறினாலும், மேல் நாட்டார் இதனை இயற்பியலில் தான் ஏற்றுக்கொள்கிறார்களே தவிர வாழ்வின் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்பதை ஏற்க மறுக்கின்றனர். உதாரணமாக ஸ்ரீ அப்பா அவர்கள் சுத்தம், கணக்கெழுதல் ஆகியவற்றை மேற்கொள்ளும் பொழுது அது லைஃப் ரெஸ்பான்ஸாக செல்வ வளம் பெருகும் என்று கூறியிருக்கிறார்கள். இதை நாம் ஏற்போம், இந்தியர்கள் சுத்தம் சோறுபடும் என்று அதை ஏற்பார்கள். அதே போல தனது வாழ்வில் பஞ்சுவாலிட்டி இல்லாமல் காலம் தாழ்த்தி வேலை செய்பவர்களுக்கு அவர் வாழ்வில் நடக்கக்கூடிய திருமணம், வேலை, பதவி உயர்வு ஆகிய அனைத்துமே தள்ளி போகும், காலம் தாமதமாகும் என்பது லைஃப் ரெஸ்பான்ஸ். இது போன்ற லைஃப் ரெஸ்பான்ஸுகளை நம் இந்தியர்கள் ஏற்பார்கள், மேலை நாட்டார்கள் ஏற்க மாட்டார்கள். ஏனெனில் அவர்களுக்கு ஆன்மீக அனுபவ ஞானம் கிடையாது. இந்த லைஃப் ரெஸ்பான்ஸை மேலை நாட்டார் அறிந்து பயன்படுத்தி செயலாற்றுவது அநேகமாக இல்லை. பிரான்சில் 200 ஆண்டுகளுக்கு முன் போர் நடந்த பொழுது வழக்கமாக எழும் காற்றை நம்பி போரை திட்டமிட்ட பொழுது வானம் அமைதியாயிற்று. காற்று வீசினால்தான் அந்த திசையில் கப்பலை இயக்க முடியும், போரை நடத்த முடியும், கடற்படையால் செயல்பட முடியும். எனவே காற்று அடிக்கும் என்று எதிர்பார்த்து திட்டமிட்ட பொழுது காற்று வீசவில்லை, வானம் அமைதியாயிற்று. அப்பொழுது ஒரு மகானுடைய எலும்புகளை கடற்கரையில் கொண்டு வந்தவுடன் காற்று எழுந்தது. இது லைஃப் ரெஸ்பான்ஸ் ஆகும். பொதுவாக லைஃப் ரெஸ்பான்ஸ் என்பது தானே எழுவதாகும். நெப்போலியன் ஜெனரலாகவும் சக்கரவர்த்தியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டது போல் லைஃப் ரெஸ்பான்ஸ் தானே எழுவதாகும். பிரெஞ்சு புரட்சி நடந்ததே முடியாட்சி கூடாது, மக்களாட்சி ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பிரெஞ்சு புரட்சி ஏற்பட்டது. பிரெஞ்சு புரட்சி ஏற்பட்ட பொழுது 14 லூயி பிரான்சின் ராஜாவாக இருந்தார். இவரது ஆட்சி சரியில்லை, மக்களாட்சி வேண்டும் என்று கூறி மக்கள் இந்த 16 லூயை சிறைப்பிடித்து அவரது தலையை சீவி கொன்றனர். அப்பொழுது நெப்போலியன் இராணுவ தளபதியாக இருந்தார், பிறகு அரசியலில் நுழைந்தார். தேர்தல் வாக்கெடுப்பு நடந்தது. இதில் இவர் முதல் கவர்மெண்ட் கார்டினலாக தேர்வு செய்யப்பட்டார். இவர் இப்பதவியில் இருந்த பொழுது ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அதாவது தான் இந்த நாட்டிற்கு சக்கரவர்த்தியாக பேரரசராக ஆக வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. இதனால் தான் சக்கரவர்த்தியாக ஆகலாமா வேண்டாமா என்று மக்களிடம் வாக்கெடுப்பு நடத்தினார். மன்னராட்சியே வேண்டாம், மக்களாட்சி வேண்டும் என்று 16 லூயை கொன்ற பிரெஞ்சு மக்கள் நெப்போலியனை சக்கரவர்த்தியாக விருப்பம் தெரிவித்து வாக்களித்தனர். லைஃப் ரெஸ்பான்ஸ் தானே எழுவதால் நெப்போலியன் ஜெனரலாகவும் சக்கரவர்த்தியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இன்று சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டுள்ளதால் உலகமே மிரண்டு போய் செய்வது அறியாது உள்ளது. அதாவது இன்று நிலம், நீர், காற்று, ஒளி, சவுண்ட் என எல்லாமே மாசுபட்டிருக்கின்றது, மாசு அடைந்து வருகின்றது. இதனால் மனிதர்கள் மட்டுமின்றி விலங்குகள், பறவைகள் என்று இயற்கையின் அனைத்து அம்சங்களும் பாதிக்கப்பட்டு இன்று உலகமே இதற்கு என்ன தீர்வு என்று தெரியாமல் மிரண்டு போயிருக்கிறது. இதற்கு ஸ்ரீ அப்பா அவர்கள் லைஃப் ரெஸ்பான்ஸ் சுற்றுச்சூழலை முழுவதும் திருத்தும், அதுவும் உடனேயும் திருத்தும் என்று கூறுகிறார். அதாவது லைஃப் ரெஸ்பான்ஸ் மூலமாக நாம் சுற்றுச்சூழலை திருத்தலாம், உடனே திருத்தலாம் என்று குறிப்பிடுகிறார். இன்று உலக அளவில் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டுள்ளதற்கு விஞ்ஞானம் பல காரணங்களை கூறினாலும் ஸ்ரீ அப்பா அவர்கள் இதற்கு ஆன்மீக காரணமாக எதை கூறுகிறார்கள் என்றால் மனிதனுடைய தாழ்ந்த மனநிலையை குறிப்பிடுகிறார்கள். அதாவது மனிதனுடைய தாழ்ந்த மனநிலை சுயநலம்தான் சூழல் மாசுபாட்டிற்கு காரணம் என்று குறிப்பிடுகிறார். அதாவது பெட்ரோல், நிலக்கரி ஆகியவை நமக்கு பயன்படுபவை, அவற்றை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம். இது சுயநலமான போக்கு. ஏனெனில் கரியை பெட்ரோலை எரித்தால் புகை எழும், சுற்றுச்சூழல் மாசுபடும். இதற்கு மாற்றாக மின்சாரத்தை, சூரிய ஆற்றலை பயன்படுத்தினால் சூழல் அந்த அளவுக்கு கெடாது. இதை உலகம் அறிந்தாலும் செய்வதில்லை. புகையால் சுற்றுச்சூழல் கெட்டாலும் அதை பொருட்படுத்தாமல் அதற்காக கவலைப்படாமல் தொடர்ந்து இப்படி பெட்ரோல் நிலக்கரியை மக்கள் பயன்படுத்துவதை சுயநல போக்கு என்று ஸ்ரீ அப்பா அவர்கள் குறிப்பிடுகிறார். மக்கள் இந்த சுயநலத்தை விட்டு பரநலமாக சுற்றுச்சூழல் அழகாக சுத்தமாக அமைதியாக இருக்க வேண்டும் என நினைத்து தங்களது மனநிலையை உயர்த்தினால் தங்களது சுயநலத்தை விட்டால் இதன் லைஃப் ரெஸ்பான்ஸாக சுற்றுச்சூழல் மாசு குறைந்து சூழல் உயரும். மனிதனின் மனநிலை உயர்ந்தால் லைஃப் ரெஸ்பான்ஸாக சூழல் உயரும். இது சூழலை முழுவதும் திருத்தும், உடனேயும் திருத்தும். கெனடியை ராஜாஜி சந்தித்து அணுகுண்டு வெடிப்பை நிறுத்தும்படி கேட்டது அது போன்ற செய்தி. சூட்சம ஞானம் பல உண்டு, இது அனைவருக்கும் தெரியும். ஆனால் அந்த ஞானத்தை பெறும் வழியை அறிவதில்லை. வாளி பெற்றவரம் வாழ்வின் உண்மை. வாளி தன்னை எதிர்த்து போரிடுகின்றவரின் பலத்தில் பாதியை வரமாக பெற்றார். இது வாழ்வின் அனைவருக்கும் உண்மை. எலக்சன், பங்காளி போராட்டம், சுதந்திர போர் போன்ற சமயங்களில் இந்த உண்மை எழும். ஆனால் உலகம் அறிவை பெற இந்த அறிவை பெற முயலவில்லை. அகர வரிசை, அரபிக் நம்பர், டெசிமல் நம்பர் ஆகியவற்றை உலகம் அறிந்து பயன்படுத்துகின்றது. ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளாக அவற்றின் அடுத்த நிலை ஞானத்தை அறிய முயன்றதில்லை. அதாவது அகர வரிசை டெசிமல் நம்பரின் அடுத்த கட்ட டெவலப்மெண்ட் என்ன என்று யாரும் தெரிந்து கொள்ள முயற்சிக்கவில்லை. இதுவரை உள்ள அகரவரிசை அராபிக் நம்பரையே பயன்படுத்துகிறார்களே தவிர இதன் அடுத்த நிலையான அதில் உள்ள விஷயங்களை, ஞானத்தை தெரிந்து கொள்ள யாரும் முயற்சிக்கவில்லை, முயன்றது இல்லை. இமிடேஷன், ஒருவர் செய்வதை பார்த்து நாமும் செய்து அதனால் பயன்பெறுவதை அனைவரும் அறிவர். பல சமயங்களில் இது பெருவாரியாக செயல்படுவதையும் நாம் அறிவோம். ஏதறிவால் இது போன்ற அனுபவம் வராது, அனுபவத்தாலேயே வரும். தேர்கழி மருந்து பல வருடமாக இருக்கிறது. இதை என்ன செய்ய என்று தூக்கி போட்டவுடன் தேள் கிடைக்கும். இது பெரிய அனுபவம். எந்த பொருளும் எப்பொழுது வேண்டுமானாலும் தேவைப்படலாம் என்ற அறிவு அனுபவத்தால் வரும். சிஎஸ் பெற்றது, மேரியட் பெற்றது, ஸ்லோன் மூலம் ஜிஎம் பெற்றது, அயகோக்கா மூலம் காய்ஸ்லர் பெற்றது, ஸ்டாக் மார்க்கெட்டில் வாரன் பஃபட் பெற்றது, அம்பானி பெற்றது ஆகியவை மரத்திலிருந்து விழுந்த மாங்காய் திரும்ப போனது போல் ஆச்சரியமான ஆயிரம் அனுபவங்கள் உள்ளன. சிஎஸ் கம்பெனி இவர்கள் பொருட்களை நேரடியாக கடைகளில் விற்க மாட்டார்கள். போஸ்டல் ஆர்டர், மெயில் ஆர்டர், ஆன்லைன் ஆர்டர் மூலமாக பொருட்களை விற்பனை செய்தனர். இவர்களுடைய சிறப்பு என்னவென்றால் இந்த கம்பெனியில் விற்கப்படும் பொருட்களில் வாடிக்கையாளர்களுக்கு திருப்தி இல்லை என்றால் பொருளை திரும்ப கொடுத்து பணம் பெற்றுக்கொள்ளலாம் என்று இவர்கள் கூறினார்கள். இதற்கு முன் யாரும் இதை செய்ததில்லை. இவர்களுக்கு இந்த யுக்தியை வழங்கியது ஏற்றறிவு அல்ல, அனுபவ அறிவு தான். இதை இன்று பல பேர் செய்து பார்த்து பலன்களை பெறுகின்றனர். மேரியட் என்பது உலகம் முழுவதும் உள்ள ஹோட்டல் ஆகும். இவர்கள் தங்களது உலகம் முழுவதும் உள்ள ஹோட்டல்களில் எஸ்ஓபி, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் முறையை பின்பற்றுகின்றனர். அதாவது உலகம் முழுவதும் இவர்கள் தங்களது ஹோட்டலில் ஒரே மாதிரியான அணுகுமுறைகளை பின்பற்றி வருகின்றனர். உதாரணமாக ஹோட்டலிற்கு வருபவர்களை வரவேற்பது, ரூம் புக் செய்வது, ரிஜிஸ்டரை மெயின்டைன் பண்ணுவது, ரெஸ்டாரண்டில் ஆர்டர் செய்யப்படும் உணவுகளை வழங்குவது, தங்குகிறவர்களுக்கு வசதிகளை செய்து கொடுப்பது என அனைத்தும் ஒரே மாதிரியாக உலகம் முழுவதும் இருக்கும். இம்முறையை இவர்கள் பின்பற்றியதால் இந்த ஹோட்டல் உலக பிரசித்தம் பெற்றது. இது இவர்களது அனுபவ அறிவால் பெற்றது. இந்த முறையை இவர்களுக்கு பெரும் வெற்றியை பெற்றுக் கொடுத்தது. இது ஏற்றறிவால் பெற்றது அல்ல, அனுபவத்தால் பெற்றது ஆகும். காய்ஸ்லர் கார் கம்பெனி $3 பில்லியன் நஷ்டத்தில் இருந்தது. இந்த கம்பெனியை மீட்க முடியாது என்ற நிலையில் அயர்கோகாவ் பொறுப்பேற்றார். நஷ்டத்தில் இருந்த இந்த கம்பெனியை லாபம் ஈட்டும் கம்பெனியாக மாற்றினார். இதற்கு இவர் முதலாவதாக என்ன செய்தார் என்றால், கம்பெனி ஒர்க்கர்ஸை அழைத்து மீட்டிங் போட்டார். இவர்களுக்கு ஒர்க்கில் ஆர்வம் இல்லை என்றும் கம்பெனி அக்கவுண்ட் ஒழுங்காக இல்லை என்றும் கூறினார். நாம் கஸ்டமர் தேவையை, கஸ்டமர் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக செயல்படவில்லை என்று கூறினார். இப்படியாக அவர் ஒர்க்கர்ஸை மோட்டிவ் செய்தார். 10 லிட்டர் டீசலுக்கு 40 மைல் செல்லும் இன்ஜினை இக்கம்பெனி காருக்கு பொருத்தி கொண்டிருந்தார்கள், பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். இந்த சூழலில் இதை பணக்காரர்களால் தான் பயன்படுத்த முடியும், நடுத்தர மக்கள் பயன்படுத்த முடியாது என்பதால் 10 லிட்டருக்கு 80 மைல் ஓடும் இன்ஜினை டிசைன் செய்தார். அதை அந்த கம்பெனியின் கார்களுக்கு பொருத்தினார். இதனால் மிடில் கிளாஸ் மக்களும் இக்காரை வாங்கி பயன்படுத்த தொடங்கினர். மேலும் காரின் வாகனங்களிலும் காரின் டிசைன்களிலும் கஸ்டமர் விரும்பும் விதமாக மாற்றி அமைத்தார். மேலும் ஒரு புரட்சியாக, காரை வாங்கி பயன்படுத்துங்கள், திருப்தி இல்லை என்றால் 6 மாதத்தில் காரை திரும்ப பெற்றுக் கொள்வோம் என்றார். இதனால் இந்த கம்பெனி நன்றாக பிக்கப் ஆனது. நஷ்டத்தில் இருந்த கம்பெனி லாபம் ஈட்ட ஆரம்பித்தது. காய்ஸ்லர் கார் கம்பெனிக்கு லாபத்தையும் வெற்றியையும் தந்தது அயோக்கியாவின் அனுபவ அறிவு, ஏற்றறிவு அல்ல. வாரன் பஃபட் என்பவர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் டிரேடிங்கில் பெரிய புள்ளி. இவர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மற்றவர்கள் போல் இல்லாமல் புதிய முறையை பின்பற்றினார். இதன் மூலம் அதிக பலனை அடைந்தார். பொதுவாக வழக்கமாக அனைவரும் விலை ஏறுமுகமாக இருக்கின்ற முன்னணி நிறுவன ஸ்டாக்கை தான் அதிக லாபம் தரும் என்று வாங்குவார்கள். ஆனால் இவர் இதுபோல் இல்லாமல் எந்த கம்பெனியின் ஸ்டாக் வேல்யூ மதிப்பு அதிகமாக இருக்கும் என்று பார்த்து அந்த கம்பெனியின் பங்குகளை வாங்குவார். கம்பெனியின் வேல்யூ மற்றும் ஒர்க் அதிகமாக இருந்தால் அந்த கம்பெனியின் பங்குகளை வாங்குவார். ஏனெனில் இந்த கம்பெனி மட்டும் நீண்ட காலத்திற்கு ஏறுமுகமாக இருக்கும், நீண்ட கால பலன் தரும் என்று அவர் வாங்குவார். உதாரணமாக ரிலையன்ஸ் நிறுவன முன்னணி நிறுவனம், இதன் பங்குகள் விலை எப்பொழுதும் ஏறுமுகமாக இருக்கும். ஆனால் இவர் இக்கம்பெனியின் பங்குகளை வாங்காமல் கம்பெனி வேல்யூ, கம்பெனி ஒர்க் வேல்யூ உள்ள என்எல்சி பொது நிறுவன பங்குகளை வாங்குவார். ஏனெனில் என்எல்சி கம்பெனியின் வேல்யூவும் ஒர்க்கும் அதிகமாக இருக்கும், இது நீண்ட காலத்திற்கு பலனை தரக்கூடியது என்ற தொலைநோக்கு பார்வையில் என்எல்சி பங்குகளை அதிக லாபம் தரும் என இவர் வாங்குவார். அதே போல நீண்ட கால அடிப்படையில் அந்த என்எல்சி பங்குகள் இவருக்கு லாபத்தை தந்தது. எனவே இவர் இதன் பங்குகளை வாங்கினார். அதாவது கம்பெனி மற்றும் இதன் பங்கு விலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கம்பெனியின் வேல்யூ மற்றும் ஒர்க்கிற்கு முக்கியத்துவம் கொடுத்து இவர் அதிக லாபம் பெற்றார். இந்த அனுபவத்தை அவர் பெற்றது அனுபவ அறிவால் தான், ஏற்றறிவால் அல்ல. நமது இந்தியாவில் அம்பானி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தனது நிறுவன பங்குகளை ஓபனாக சேல் செய்தார். இதனால் இவருக்கு ஏராளமான டெபாசிட் கிடைத்தது. இவருக்கு முன் இந்தியாவில் இதுபோல் தங்களது நிறுவன பங்குகளை அதிகமாக ஓபனாக எவரும் விற்பனை செய்தது இல்லை. இது இவருக்கு இவரது நிறுவனத்தின் அதிக டெபாசிட்டை பெற்று தந்தது. இந்த யுக்தியை இவருக்கு தந்தது இவருடைய அனுபவ அறிவு தான், ஏற்றறிவு அல்ல. அதே போல ஸ்லோன் மூலம் ஜெனரல் மோட்டார்ஸ் ஆட்டோ கம்பெனி அதிகமான பலனை பெற்றது. ஸ்லோன் அவர்கள் ஜெனரல் மோட்டார்ஸ் ஆட்டோ கம்பெனியை இன்டர்நேஷனல் அளவிற்கு முன்னேற்றம் அடைய செய்தார். இவர் தனது அனுபவத்தின் மூலம் பெற்ற அறிவை வைத்து ஜெனரல் மோட்டார்ஸ் கம்பெனியை இன்டர்நேஷனல் லெவலுக்கு உயர்த்தினார். மனிதன் தனது வாழ்வில் தானே வருவதை பெறுகிறார். அப்படி தானே பெறும் அனுபவம், அப்படி தானே பெறுவதுதான் அனுபவம் ஆகும். இதை ஏழு கற்றுத்தராது. நிலம் மனையாவதும், வசதி இல்லாத மக்கள் பிள்ளைகள் டாக்டர் வக்கீலாவதும் இன்று உலகம் அனுபவிப்பது. இவை ஏட்டால் பெற முடியாது, அனுபவத்தால் தான் முடியும். நாம் பிறர் மீது கோபம், அவசரம், பொறாமை படுகின்ற பொழுது அது நமக்கு எதிர்மறை பலனை தான் கொடுக்கும். அதாவது நாம் யார் மீது கோபம், அவசரம், பொறாமை, எரிச்சல் படுகிறோமோ அவருடைய பலம் அதிகமாகும், நம்மளுடைய பலம் குறையும். இப்படி கோபம், அவசரம், பொறாமையால் எதிர்க்கை வலுப்பெறுவது, இதனால் நாம் மனம் முடிவது நாள்தோறும் நடப்பதாகும். இவற்றை அனுபவம் மக்களுக்கு பெற்று தருகிறதா என்பது வேறு. சில பேர் இதில் உள்ள உண்மையை அனுபவமாக பெறுவர், சிலர் இதை அனுபவித்தும் அனுபவம் பெறாமல் இருப்பர். ஏனெனில் இந்த ஞானம் ஏற்றால் பெற முடியாத ஞானம், இது அனுபவத்தால் மட்டுமே பெற முடிகின்ற ஞானமாகும். இங்கே நமக்கு ஒரு கேள்வி மனதில் எழலாம், ஏற்றறிவால் நாம் ஞானமே பெற முடியாதா என்ற கேள்வி எழலாம். இதற்கு ஸ்ரீ அப்பா அவர்கள் கூறுகின்ற பதில், ஏடு தருவது மிகப்பெரிய ஞானம். இன்று மேலை நாடுகள் பெற்றுள்ள ஞானத்தில் 90% ஏடு மூலம் பெற்றதுதான். ஏட்டறிவு சிறியதல்ல, ஆனால் அனுபவ அறிவு ஆகாது என்று கூறுகிறார். ஒருவர் கடன் வாங்குகிறார். அவரது தகப்பனார் கடன் வாங்கி அழிந்தார். அவரது பாட்டனாரும் கடன் வாங்கி அழிந்திருந்தார். அவரது குடும்பம் இப்படி இரண்டு தலைமுறைகளாக கடன் வாங்கி அழிந்திருந்தாலும் இவர் மீண்டும் கடன் வாங்கி அழிகிறார். கடன் வாங்கினால் குடும்பம் அழியும் என்று இவர் அனுபவம் பெற்றாலும் இவரும் அதே தவறை செய்து அழிகின்றார். இவருக்கு இந்த அனுபவமும் அனுபவ அறிவை தரவில்லை என்றும் இதிலிருந்து நாம் அதை தெரிந்து கொள்ள முடிகிறது. இவருக்கு இந்த அனுபவமே இந்த அறிவை கொடுக்காத பொழுது ஏற்றறிவு மட்டும் கடன் வாங்குவது குடும்பத்தை அழிக்கும் என்ற அறிவை தந்துவிடுமா என்ன? மனிதன் தன் குறைகளை அறிவதில்லை, இதுவே இதை காட்டுகிறது. இவர் தன்னிடம் உள்ள அந்த குறையை இவர் அறியவில்லை. இது ஏற்றறிவால் பெற முடியாது, அனுபவத்தால் தான் தன்னிடம் உள்ள குறையை நாம் அறிய முடியும். அதே போல் மனிதன் தன் நிறைவையும் அறிவதில்லை. இதற்கு உதாரணமாக பெருந்தலைவர் காமராஜரை கூறலாம். 1946 முதல் 1954 வரை அன்றைய தமிழக அரசியலில் முதன் மந்திரியை நியமித்தவர் காமராஜர். அந்த அளவுக்கு செல்வாக்கும் அரசியல் அதிகாரமும் உடையவராக இருந்தார். இவருக்கு தானே முதன் மந்திரி ஆகலாம் என அவருக்கு தோன்றவில்லை, தெரியவும் இல்லை, அவர் பிரியப்படவும் இல்லை. அவர் 10 ஆண்டு பிரபலமான முதன் மந்திரியாக நாட்டை ஆண்டார். காமராஜர் தன்னிடம் உள்ள நிறைவை அறியவில்லை, மனிதன் தன்னிடம் உள்ள நிறைவையும் அறிய மாட்டான் என்பதை இது காட்டுகிறது. அறிவு பலன் தருவது அனுபவம் மூலமாகத்தான் என்ற கொள்கையை 400 வருடமாக பின்பற்றுவது அமெரிக்க நாடு. ஸ்ரீ அன்னை அவர்கள் அமெரிக்கர்களை பற்றி பேசும் பொழுது, அமெரிக்கர்கள் பிராக்டிக்கல் ஆர்கனைசேஷனில் பேர் போனவர்கள் என கூறுகிறார். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அமெரிக்கர்களை பற்றி கூறும் பொழுது, அமெரிக்கர்கள் எதையும் இயல்பாக பெரியதாக செய்கிறார்கள் என்றார்கள். இதனால் அமெரிக்கர்களுக்கு ஏற்பட்ட பலன்கள் ஏராளம். அந்த பலன்களில் ஒன்றை இங்கே நாம் பார்க்கலாம். அன்று அமெரிக்கர்களுக்கு தினக்கூலி $6 பெற்ற பொழுது இங்கிலாந்தில் அது ஒரு ஷில்லிங்காக இருந்தது. ஒரு ஷில்லிங் என்பது 75 பைசா, $6 என்பது 24 ரூபாய். 75 பைசாவிற்கும் 24 ரூபாய்க்கும் எவ்வளவு வித்தியாசம் என்பதிலிருந்து அமெரிக்கர்கள் அனுபவ அறிவு மூலம் எவ்வளவு பலன் பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் அறியலாம். பவுல் ஜான்சன் அமெரிக்கர்களின் இந்நிலையை விவரித்து அமெரிக்கர்களிடம் பணம் தூசாக விளங்குகிறது என்றார். ஏற்றறிவை விட்டு அனுபவத்தை நாடினால் செல்வம் வெள்ளமாக புரளும் என்பதை இது காட்டுகிறது. வெறும் படிப்பு புலமை தரும், கவிதை எழுதும், இலக்கிய சிகரத்திற்கு இட்டுச் செல்லும். இந்தியாவில் உற்பத்தியான 64 சாஸ்திரங்களும் ஏற்றறிவு என்றாலும் இது நம் பரம்பரைப்படி ஓரளவு செயல்படும் திறமையும் உடையது. எண்ணும் எழுத்தும் ஏடு தரும் அறிவு திருக்குறளை ஏற்றறிவு எனலாம். திருவள்ளுவர் அவர் பெற்ற அனுபவத்தை, அவரது அனுபவ அறிவை நாம் ஏடு மூலம் திருக்குறளை படித்து ஏற்றறிவாக பெறுகிறோம். ஏனெனில் ஏற்றறிவுக்கு ஏற்றம் உண்டு. நக்கீரர் பெற்ற ஏற்றறிவு சிவபெருமானே நேரில் வந்து பதில் கூறும் நிர்பந்தத்தை ஏற்படுத்தியது. இதை நக்கீரர் பெற்றது ஏற்றறிவார். பிஎம்எஸ் பிளாக்கெட் பிசிக்ஸ் இயற்பியல் வல்லுநர், இவர் ராயல் சொசைட்டி தலைவர், நேரு பாரத பிரதமர். பிளாக்கெட் பெற்றது அனுபவ அறிவு இல்லை, சாதனை இல்லை, படுத்து பெற்ற ஏற்றறிவாகும். ஆனால் அந்த ஏற்றறிவு அவரை உலகத்தின் உச்சிக்கு கொண்டு போயிற்று. பிரதமர் நேரு இவரை வரவழைத்து ஆலோசனை செய்தார். ஏற்றறிவு ஒரு நாட்டின் பிரதமரை அழைத்து ஆலோசனை செய்யும் உயரத்திற்கு கொண்டு போனாலும் நாட்டை ஆள்பவருக்கு பயன்படும் விஷயங்களை கூறும் திறன் அந்த ஏற்றறிவுக்கு இல்லை, அந்த பிளாக்கெட்டிற்கு இல்லை. ஏனெனில் பிளாக்கெட் பெற்றது அனுபவ அறிவு இல்லை, ஏற்றறிவு. ஏற்றறிவின் மகிமை அது ஊறு செய்யும். எனவே பிளாக்கெட் எனக்கு ஆலோசனை தெரியாது என்று மட்டும் சொல்லவில்லை, மாறாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி உங்களுக்கு பயன்படும் என்று தவறான ஒரு யுக்தியை கூறினார். இந்த உலகில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை ஒரு நாட்டை முன்னுக்கு கொண்டு வந்ததை அவர் அறிவாரார்? அறிந்தது இல்லை. ஏனெனில் அப்படி ஒரு நாடே இல்லை. அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் ஒரு நாடு முன்னுக்கு வந்தது இல்லை. அப்படியானால் பிளாக்கெட் கண்டது என்ன? அவர் புரிந்து கொண்டது என்ன? முன்னேறிய நாடுகளில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தழைத்துள்ளது. நாட்டின் முன்னேற்றம் சயின்ஸை உற்பத்தி செய்தது. இவர் இதை தலைகீழாக புரிந்து கொண்டார். அதாவது சயின்ஸ் தான் முன்னேற்றத்தை கொண்டு வந்தது என்று கருதி ஆலோசனை கூறினார். ஆனால் முன்னேற்றம் தான் சயின்ஸையும் டெக்னாலஜியும் கொண்டு வந்தது. இப்படி காரியத்தை காரணமாக கொள்வது தவறு. இது மூட நம்பிக்கை. ஏற்றறிவு இவ்வாறு மூட நம்பிக்கையை எழுப்ப வல்லது. இதனால் ஏற்றறிவுக்கு சிறப்பே இல்லை என்று நாம் கூற முடியாது. ஏற்றறிவுக்கும் சிறப்புண்டு. ஏற்றறிவின் அச்சிறப்பை எட்டியவர் சில சமயம் எவராலும் செய்ய முடியாததை செய்து முடிக்கும் அறிவு பெற்றவராக இருப்பார். நமது நாட்டில் அன்றைய சர்க்கார் அவசர சட்டம் கொண்டு வந்தது. ஆனால் அன்றைய சூழ்நிலையில் நம் நாட்டில் அவசர நிலை இல்லை. பல அரசியல் காரணங்களுக்காக இச்சட்டத்தை கொண்டு வந்தது. இந்த சட்டத்தால் 2 அல்லது 3 அரசியல் கட்சிகள் பாதிக்கப்பட்டன. இவர்களில் ஒருவர் பாரத்துல்லா. இவர் பேப்பரில் கவர்னர் வேட்டைக்கு போவதை கண்டார், படித்தார். உடனே ஹைகோர்ட்டில் அவசர சட்டம் செல்லாது என மனு போட்டார். சர்க்கார் திகில் அடைந்து விட்டது. கவர்னர் வேட்டைக்கு போவதை ரத்து செய்தார். அவசர சட்டம் என்னாவது என்ற நிலையில் யாரோ ஒருவர் பேப்பரில் வந்த செய்தி தவறு, கவர்னர் மாளிகையிலிருந்து வரவே இல்லை என்று கூறலாம் என்று கூறினார். இது ஏற்றறிவால் ஏற்பட்டது கிடையாது, இது ஏற்றறிவால் ஏற்பட்டது ஆகும், ஏற்பட்ட அறிவு ஆகும். எந்த ஒரு சர்க்கார் இலாக்காவிலும் வேலைகள் வழக்கப்படி நடக்கும். அங்கு எவருக்கும் சட்டம் எது, அதற்கு அடிப்படையான ஆக்ட் எது, எந்த அரசியல் நிர்ணய உரிமையின் அடிப்படையில் இந்த ஆக்ட் வருகிறது, ரூல் யார் போட்டது, சட்டப்படி செல்லுமா, ரூலுக்கு கீழே கவர்மெண்ட் ஆர்டர் படி போடப்பட்டதா என யாருக்கும் தெரியாது. இதை யாரும் யோசிப்பதும் இல்லை. ஒரு இருவர் இப்படி இருப்பார்கள். மற்றவர்கள் எல்லாம் எந்த ரூலும் ஆக்டும் தெரியாமல் வழக்கப்படி வேலைகளை செய்வார்கள். இப்படித்தான் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்டில் வேலைகள் வழக்கப்படி நடக்கின்றது. ஒரு சமயம் 28,000 ரூபாய் செலவில் ஒரு கிரயம் ரிஜிஸ்டர் செய்ய வேண்டியதாயிற்று. 28,000 ரூபாய் என்பது அன்று பெரிய தொகை. சொத்தை அவர் வாங்கியதே 55,000 ரூபாய்க்கு தான். 5 வருடங்களில் கிரைய செலவு ரூபாய் 28,000 ஆயிற்று. கிரைய செலவு இப்படி அதிகமாகிவிட்டதே, என்ன செய்வது என்று அறியாத இந்த சூழ்நிலையில் ஓய்வு பெற்ற நுணுக்கமான ஆபீசர் ஒருவர் இருந்தார். இவர் இந்த சொத்தை கிரயம் செய்ய பத்திர செலவு தேவையில்லை, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 1,000 ரூபாய் கொடுத்தால் போதும் என்றார். இவருக்கு இந்த நுட்பமான அறிவை கொடுத்தது ஏட்டறிவாகும். இது ஏட்டறிவுக்கும் சிறப்பு உண்டு என்பதை காட்டுகிறது. மக்கள் அன்னையை பல வகையில் ஏற்கின்றனர். அன்னையை ஏற்று அன்பர்களாக சில பேர் இருக்கின்றனர். சில பேர் அன்னையை ஏற்று அன்னையை வழிபடும் தெய்வமாக கருதி வழிபடுகிறார்கள். வழிபடும் தெய்வம் என்ற நிலையை கடந்து அன்னை தெய்வ நிலையிலிருந்து கடந்து பல அம்சங்களை உடையவர். அதில் ஒரு அம்சத்தை அன்னையிடம் அறிந்து மனப்பூர்வமாக அதற்காக மட்டும் அன்னையை ஏற்றவர் சில பேர் இருக்கிறார்கள். எதுவும் புரியாமல் எல்லாம் அறி ஆன்மீக அம்சம் உடையவர், அந்த அம்சத்தில் அன்னையை ஏற்றவர் சிலர் உள்ளனர். அரை நிமிஷத்தில் உயிர் போகும் நிலையில் திகைத்து நின்ற பொழுது அழைக்காமலே வந்து ஆபத்தை அன்னை விளக்கியதால் அன்னை நெஞ்சுக்கு உரியவர் என ஏற்றவர்கள் சில பேர் இருக்கின்றனர். அன்னையை நினைத்தாலே நெஞ்சு இனிப்பதால் நெஞ்சம் அவரை மறக்காமல் அவரை நினைத்து வழிபடுபவர்கள் என இருக்கின்றனர். இப்படி பல வகையாக அன்னையை மக்கள் ஏற்கின்றனர். அஜந்தா என்ற நூலில் அன்னை என்னை விரும்புபவர்களுக்கு நான் அளிக்கும் பரிசு அஜந்தா என்று கூறுகிறார். இந்த அஜந்தா நூலில் அன்னை தனக்கு ஏற்பட்ட ஏராளமான அனுபவங்களை கூறுகிறார். அதில் ஒன்று, தம் பெரும் அனுபவம் எழும் நேரம் ஆஸ் யூ வில், உங்கள் இஷ்டம் என கூறுவது அவர் வழக்கம் என்கிறார். அதாவது ஸ்ரீ அன்னைக்கு பெரும் ஆன்மீக அனுபவங்கள் ஏற்படுகின்ற நேரம் அவர் இறைவனிடம் ஆஸ் யூ வில், உங்கள் இஷ்டம் என்று கூறுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அன்னை அன்பர்களில் பலர் பகவான் ஸ்ரீ அரவிந்தர், ஸ்ரீ அன்னை, ஸ்ரீ அப்பா அவர்களின் எழுத்துக்களை படிக்கின்றனர். இந்த